செவிப்புலன் இழப்பு முதுமைக்கால மறதி நோய்க்கான மறைவான ஆபத்து காரணி. செவிப்புலன் இழப்பு என்பது முதுமைக்கால மறதி நோயின் மற்றக்கக்கூடிய ஆபத்து காரணியாகுள்ளது. இந்த கட்டுரை இந்திரண்டுக்கும் இடையே உள்ள தொடர்பை பற்றி ஆராய்ந்து செவிப்புலன் இழப்பு பற்றி ஆழமான புரிதலையும் அதனடையாளங்களையும் அறிகுறிகளையும் செவிப்புலன் இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கும் போது அதனை தடுக்க என்ன செய்யலாம் மற்றும் அதற்கு எப்படி சிகிச்சை அளிக்கலாம் என்பதை பற்றிய தகவல்களையும் வழங்குகிறது. இந்த கட்டுரையில் தொடக்க உரை செவிப்புலன் இழப்பு மற்றும் முதுமைக்கால மறதி நோய்க்கு இடையில் உள்ள தொடர்பு என்ன, செவிப்புலன் இழப்பின் வகைகள், செவிப்புலன் இழப்பின் ஆரம்ப அறிகுறிகள், தடுப்பு மற்றும் சிகிச்சைக்கான உதவிக்குறிப்புகள், முடிவுரை, தொடக்க உரை. 2050 வாக்கில் கிட்டத்தட்ட 2.5 பில்லியன் மக்கள் ஏதோ ஒரு வகையான செவிப்புலன் இழப்பால், காது கேளாமையால் பாதிக்கப்படுவார்கள் என்று கணிக்கப்பட்டுள்ளது. லான்செட் ஆய்வின்படி 2020 செவிப்புலன் இழப்பு முதுமைக்கால மறதி நோயினுடைய ஆபத்து காரணியாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. லான்செட் ஆய்வானது 2024 உலகளவில் முதுமைக்கால மறதி நோய் தொடர்பான பாதிப்புகளில் சுமார் 7 விழுக்காடு செவிப்புலன் இழப்பினால் ஏற்பட்டதாக மதிப்பிட்டுள்ளது. மூத்த குடிமக்களிடையே இது மிகவும் பரவலாக இருந்தாலும் செவிப்புலன் இழப்பு பொதுவாக கண்டறியப்படுவதில்லை அல்லது நன்கு கண்டறியப்படுவதில்லை. இது முதுமைக்கால மறதி நோய் தடுப்பு மற்றும் பராமரிப்பில் ஒரு முக்கியமான பிரச்சினையாக உள்ளது. செவிப்புலன் இழப்பு மற்றும் முதுமைக்கால மறதி நோய்க்கு இடையில் உள்ள தொடர்பு என்ன? முதுமைக்கால மறதி நோக்கான சாத்தியமான ஆபத்து காரணியாக செவிப்புலன் இழப்பு சமீபத்திய ஆண்டுகளில் அதிக முக்கியத்துவம் பெற்றுள்ளது. செவிப்புலன் இழப்பானது மக்கள் தொகை சார்ந்த விளைவு பங்கை பாஃப் அதிகமாக கொண்டிருப்பதாக 2017 லான்செட் அறிக்கை கண்டறிந்துள்ளது. ஒரு குறிப்பிட்ட ஆபத்து காரணியை அகற்றினால் அது நோய் பாதிப்பு எண்ணிக்கைகளை எவ்வளவு தடுக்க முடியும் என்பதை மதிப்பிடுவதே இந்த அளவீடு. இந்த விஷயத்தில் தடுக்கக்கூடிய சத்தியமான முதுமைக்கால மறதி நோய் பாதிப்புகளில் 23 விழுக்காடு செவிப்புலன் இழப்பே காரணமாக உள்ளது. இது மனச்சோர்வு 10.1 விழுக்காடு, புகைப்பிடித்தல் 13.9 விழுக்காடு, சமூக தனிமை 5.9 விழுக்காடு, உயர் இரத்த அழுத்தம் 5.1 விழுக்காடு அல்லது நீரிழிவு நோய் 3.2 விழுக்காடு போன்ற வேறு எந்த தனிப்பட்ட ஆபத்து காரணிகளையும் விட அதிகம். படம் மனித மூளை உடற்கூறியல் விளக்கம். செவிப்புலன் இழப்புக்கு சிகிச்சையளிக்கப்படவில்லை என்றால் அது சமூக ரீதியாக அதிகம் தனிமைப்படுத்தப்படுவதற்கும் ஒருவரின் மூளை அமைப்பில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் வழிவகுக்கும். ஏனென்றால் மூளையின் பின்வரும் 2 முக்கிய பகுதிகள் செவிப்புலன் இழப்பால் பாதிக்கப்படுகின்றன. நெற்றிப்பொட்டு மடல் மற்றும் முன்பக்க புரணி. நெற்றிப்பொட்டு மடல் டெம்பரல் லோப், ஒலி செயலாக்கம் மற்றும் பிற செயல்பாடுகளுக்கு உதவி புரிகிறது. முன்பக்க புரணி ஃப்ரண்டல் கார்டெக்ஸ், முடிவெடுத்தல் மற்றும் திட்டமிடல் போன்ற கவனம் செலுத்தும் செயல்பாடுகள் மற்றும் நிர்வாக செயல்பாடுகளுக்கு உதவி புரிகிறது. செவிப்பு புலன் இழப்பு இந்த செயல்பாடுகளை மெதுவாக்குகிறது. இதனால் இந்த பகுதிகளில் மூளையின் அறிவாற்றல் சார்ந்த செயல்பாடு விரைவாக மோசமடைகிறது. அதிகரித்த சமூக ரீதியானதனிமை செவிப்புலன் இழப்பு உள்ள வயதானவர்களுக்கு தகவல் பரிமாற்றத்தில் பிரச்சினை இருக்கும். இதனால் சமூக சூழ்நிலைகளில் இருந்து விலகி செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. ஆரம்பத்தில் நோயின்றி இருந்த நபர்கள் அவர்கள் பிற ஆபத்து காரணிகளை மாற்றியமைத்த பிறகும் கூட குறைவான சமூக வட்டாரங்கள், கம்மியான சமூக ஆதரவு மற்றும் தனிமை ஆகியவை அவர்களுக்கு முதுமைக்கால மறதி நோய் ஏற்படும் ஆபத்தை அதிகரிக்கும் என்பதை மற்ற ஆய்வுகள் கண்டறிந்துள்ளன. செவிப்புலன் இழப்புக்கும் சமூக ரீதியான தனிமைக்கும் இடையிலான தொடர்பு அறிவாற்றல் தூண்டுதலுக்கான வாய்ப்புகளை குறைக்கிறது. தனிநபர்கள் உரையாடல்களில் குறைவாக ஈடுபடும்போது அவர்கள் தூண்டுதலூட்டும் தகவல்களை குறைவாக செயலாக்குகிறார்கள். இது அவர்களின் மூளை செயல்பாட்டை பாதிக்கும். காலப்போக்கில் இந்த குறைக்கப்பட்ட அறிவாற்றல் ரீதியான ஈடுபாடு குறைந்து வரும் தகவல் பரிமாற்ற திறன்களுடன் சேர்ந்து அறிவாற்றல் இழப்புக்கு பங்களித்து இறுதியில் முதுமைக்கால மறதி நோய்க்கு வழிவகுக்கக்கூடும். மூளை அமைப்பில் ஏற்படும் மாற்றங்கள். செவிப்புலன் இழப்பு அறிவாற்றல் ரீதியான செயலாக்கத்தின் தூண்டுதலை குறைப்பதற்கும் வழிவகுத்துள்ளது. இது பேச்சு மற்றும் மொழி உள்ளீட்டின் பற்றாக்குறைக்கு வழிவகுக்கிறது. இது மூளையின் அமைப்பையும் செயல்பாட்டையும் எதிர்மறையாக பாதித்து இறுதியில் மூளை திசுக்கள் சுருங்குவதற்கு காரணமாகிறது. கூடுதலாக செவிப்புலன் இழப்பானது மூளையில் அறிவாற்றல் ரீதியான சுமையை அதிகரித்து வேலை செய்யும் நினைவகம் போன்ற நுட்பமான அறிவாற்றல் வீழ்ச்சியை துரிதப்படுத்துகிறது. குறிப்பாக இது ஆல்சைமர் நோயுடன் பொதுவாக தொடர்புடைய பகுதிகளை பலவீனப்படுத்துவதாக தெரிகிறது. செவிப்புலன் இழப்பின் வகைகள். செவிப்புலன் இழப்பு என்பது நாம் ஒலிகளை கேட்கும் விதத்தை பாதிக்கும் ஒரு மருத்துவ நிலையாகும், மேலும் இது பல காரணங்களினால் ஏற்படலாம். மூன்று வகையான செவித்திறன் இழப்பு உள்ளன. அ. கடத்தும் செவிப்புலன் இழப்பு மற்றும் பி. சென்சார் நியூரல் செவிப்புலன் இழப்பு மற்றும் சி. கலப்பு செவிப்புலன் இழப்பு. கடத்தும் செவிப்புலன் இழப்பு. செவிகளின் வெளிப்புற மற்றும் நடுத்தர பகுதிகள் வழியாக ஒலி திறன்மிக்க பயணித்து செவியின் உட்பகுதியை கோக்லியா அடைய முடியாதபோது இந்த வகையான செவிப்புலன் இழப்பு ஏற்படுகிறது. பொதுவான காரணங்களிலடங்குவன செவியடைப்பு, மெழுகு படித்தல், வெளிப்பொருட்கள் அல்லது தொற்றுகள், ஓடிடிஸ், எக்ஸ்டர்னா போன்றவை, துளையிடப்பட்ட செவிப்பறை, அதிர்ச்சி அல்லது நாள்பட்ட தொற்றுகளால் ஏற்படும் செவிப்பறையில் துளை அல்லது கிழிதல் ஏற்படுதல், செவியின் நடுப்பகுதியில் சேதமடைந்த எலும்புகள், சிற்றெலும்புகள், செவியின் நடுப்பகுதியில் உள்ள எலும்புகள் காயம் அல்லது ஓட்டோஸ்கிளிரோசிஸ், செவி எலும்பு கடினமாதல் போன்ற நோய்கள் காரணமாக இடம்பெயர்ந்திருக்கலாம், சேதமடைந்திருக்கலாம் அல்லது இடத்தில் அசையாத நிலையில் இருக்கலாம். செவியின் நடுப்பகுதி நோய் தொற்றுகள், ஓடிட்டிஸ் மீடியா எனப்படும் நடுச்செவி அழற்சி, செவியின் நடுப்பகுதியில் தொற்று ஏற்படுவதும் திரவம் சுரப்பதும் ஒலி பரிமாற்றத்தில் குறுக்கிடலாம். சென்சார் நியூரல் செவிப்புலன் இழப்பு. மூளைக்கு ஒலி சமிக்ஞைகளை அனுப்பும் செவியின் உட்பகுதி கோக்லியா அல்லது செவிப்புலன் நரம்புக்கு சேதம் ஏற்படும்போது இது நிகழ்கிறது. இது பொதுவாக நிரந்தரமான பாதிப்பாகும், மேலும் இதற்கு சிகிச்சையளிப்பது மிகவும் சிக்கலானது. பொதுவான காரணங்களிலடங்குவன மூப்படைதல், வயதாகையில் இயற்கையாக நிகழும் படிப்படியான செவிப்புலன் இழப்பு, சத்தம் நிறைந்த சூழலிலிருத்தல், உரத்த சத்தங்களை நீண்ட நேரம் கேட்பது செவியின் உட்பகுதியில் கோக்லியாவில் உள்ள உணர்வு ரீதியான அணுக்களை சேதப்படுத்தும், செவியினுட்பகுதி நோய் தொற்றுகள், பொண்ணுக்கு வீங்கி அல்லது சளிக்காய்ச்சல் போன்ற வைரஸ்கள் மற்றும் பாக்டீரியாக்களால் ஏற்படும் நோய் தொற்றுகள், மெனியர் நோய், செவிகளில் ரீங்கார சத்தம், டின்னிட்டஸ், செவிப்புலன் இழப்பு மற்றும் தலைச்சுற்றலை ஏற்படுத்தும் ஒரு மருத்துவ நிலை, ஓட்டோடாக்சிக் மருந்துகள், சில மருந்துகள் செவிப்புலன் நரம்புகள் அல்லது செவியின் உட்பகுதியை சேதப்படுத்தும். இந்த மருந்துகளில் அடங்குவன நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகள், ஜெண்டாமைசின் மற்றும் வான்கோமைசின் போன்றவை, புற்றுநோய் மருந்துகள், சில கீமோதெரபி மருந்துகள். கலப்பு செவிப்புலன் இழப்பு. ஒருவருக்கு கடத்தும் செவிப்புலன் இழப்பு மற்றும் சென்சார் நியூரல் செவிப்புலன் இழப்பு இரண்டும் இருக்கும்போது கலப்பு செவிப்புலன் இழப்பு ஏற்படுகிறது. அதாவது செவியின் நடுப்பகுதி இகா திரவம் சுரத்தல் அல்லது அடைப்பு மற்றும் செவியின் உட்பகுதி அல்லது நரம்பு இரண்டிலும் பிரச்சினை உள்ளது என்று அர்த்தம். நீண்ட காலம் சென்சார் நியூரல் செவிப்புலன் இழப்பு இருக்கும் ஒருவருக்கு செவியில் தொற்று ஏற்படும்போது அல்லது நீண்ட காலம் செவியில் தொற்று இருக்கும் ஒருவருக்கு சென்சார் நியூரல் செவிப்புலன் இழப்பு ஏற்படும்போது இது நிகழலாம். பொதுவான காரணங்கள்: செவியில் நாட்பட்ட தொற்றுகள் மற்றும் வயது தொடர்பான செவிப்புலன் இழப்பு, செவிகளின் வெவ்வேறு பகுதிகளை பாதிக்கக்கூடிய தலைக்காயம், நீண்ட காலம் சத்தம் நிறைந்த சூழலில் இருத்தல். படம். செவி உட்பகுதியின் படம். செவிப்புலன் இழப்பின் ஆரம்ப அறிகுறிகள். செவித்திறன் இழப்பு திடீரென்றோ படிப்படியாகவோ ஏற்படலாம். இது ஒற்றை அல்லது இரண்டு செவிகளையும் பாதிக்கக்கூடும். அறிகுறிகளில் பின்வருபவை அடங்கும்: இறைச்சலான சூழலில் பேச்சை புரிந்து கொள்வதில் சிரமம், மக்கள் முணுமுணுப்பது போன்ற உணர்வு உங்களுக்காக, அவற்றை மீண்டும் சொல்ல வேண்டிய தேவை, ஒருவர் பேசுவதை நேரடியாக பார்க்காமல் இருக்கும்போது அவர் பேசுவதை புரிந்து கொள்வதில் சிரமம், உரையாடல்களிலிருந்து விலகுதல், செவி தொற்றுகள் காரணமாக செவி வலி மற்றும் செவி கசிவு போன்ற தொடர்புடைய செவி பாதிப்பு அறிகுறிகள், டின்னிட்டஸ், செவிகளில் ரீங்கார சத்தம், வெர்டிகோ, தலைச்சுற்றும் உணர்வுகள். இந்த அறிகுறிகள் உங்களுக்கு ஏற்பட்டால் மருத்துவரை அணுகுங்கள். தடுப்பு மற்றும் சிகிச்சைக்கான உதவிக்குறிப்புகள். செவிப்புலன் இழப்பால் ஏற்படும் முதுமைக்கால மறதி நோயின் ஆபத்தை குறைப்பதற்கான சிறந்த வழி அடிக்கடி மற்றும் வழக்கமான செவிப்புலன் பரிசோதனைகளை மேற்கொள்வதாகும். மூத்தோர்கள் தங்கள் உடல்நலம் குறித்து முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருக்க 1 முதல் 2 வரை வருடங்களுக்கு ஒருமுறை சுகாதார பரிசோதனைகளை செய்து கொள்வது பரிந்துரைக்கப்படுகிறது. தடுப்பு சுகாதார நடுவம் செயல்பாடு ரீதியான பரிசோதனை தளங்கள் புராஜெக்ட் சில்வர் ஸ்கிரீன் ப்ராஜெக்ட் சில்வர் ஸ்கிரீன் என்பது 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட சிங்கப்பூரர்களுக்கான மலிவு விலை நாடு தழுவிய செயல்பாட்டு பரிசோதனை திட்டமாகும். சுகாதார நடுவம் தளமானது வரவிருக்கும் செயல்பாட்டு பரிசோதனைகளின் விரிவான பட்டியலை வழங்குகிறது. உங்கள் சுகாதார பரிசோதனை செயல்பாட்டு ரீதியான பரிசோதனை தளங்களில் பதிவு செய்ய இந்த இணைப்பை கிளிக் செய்யுங்கள். பாதுகாப்பான செவியேட்கும் உத்திகளை பயிற்சி செய்வது செவிப்புலன் இழப்பு ஏற்படும் அபாயத்தையும் குறைக்கும். செவிப்புலன் இழப்பை தடுப்பதற்கான சில உதவிக்குறிப்புகள் இதோ இங்கே. ஒலியின் அளவை கம்மியாக வைத்திருங்கள். உங்கள் சாதனத்தின் ஒலி அளவை அதிகபட்ச ஒலியளவில் 60 விழுக்காடுக்கு மிகாமல் அமைத்திடுங்கள். நன்கு பொருந்தக்கூடிய மற்றும் சத்தத்தை குறைக்கும் செவிப்பொறிகள் செவிப்பேசிகளை பயன்படுத்துங்கள். சத்தம் அதிகமாக இருக்கும் இடங்களில் செவிச்சருகிகள் போன்ற செவி பாதுகாப்பு பொருட்களை பயன்படுத்துங்கள். ஒலிபெருக்கிகள் சத்தமிடும் இயந்திரங்கள் போன்று அதிகப்படியான ஒலியை ஏற்படுத்தும் மூலங்களிலிருந்து எப்போதும் விலகியிருங்கள். சத்தம் நிறைந்த செயல்பாடுகளில் ஈடுபடும் நேரத்தை கட்டுப்படுத்துங்கள். உரத்த ஒலிகளிலிருந்து உங்கள் செவிகளுக்கு அடிக்கடி இடைவேளை கொடுங்கள். இது செவிகளுக்குள் இருக்கும் உணர்வு ரீதியான அணுக்களை மீட்டெடுக்க உதவுகிறது. ஒலியளவுகளை கண்காணித்திடுங்கள். சத்தம் நிறைந்த சூழலில் நீங்கள் எவ்வளவு நேரம் இருக்கிறீர்கள் என்பதை கண்காணிக்க அனுமதிக்கும் வகையில் உள்ளமைக்கப்பட்ட பாதுகாப்பான செவியேட்கும் அம்சங்களை கொண்ட சாதனங்களை தேர்வு செய்யுங்கள். உதவிக்குறிப்பு: 70 dB அதிகமான சத்தங்கள் காலப்போக்கில் செவியேட்கும் திறனை பாதிக்கக்கூடும் என்பதால் 70 dB குறைவான சத்தத்தை பராமரியுங்கள். சிகிச்சை: கூடுதலாக சிகிச்சையின் மூலம் செவிப்புலன் இழப்பை ஒருவர் விரைவாக கையாளுவதை உறுதி செய்ய முடியும். செவிப்புலன் இழப்பை நிர்வகிப்பதற்கான சில சிகிச்சை மற்றும் மாற்று விருப்பத் தேர்வுகள் இதோ இங்கே. செவிப்புலன் கருவிகள் உங்கள் காதில் அல்லது காதின் பின்னால் அணியக்கூடிய ஒரு சிறிய மின்னணு சாதனம். இது சில ஒலிகளை சத்தமாக எழுப்புவதனால் செவிப்புலன் குன்றிய ஒருவர் கேட்கவும் தொடர்பு கொள்ளவும் அன்றாட நடவடிக்கைகளில் முழுமையாக பங்கேற்கவும் முடியும். செவியின் உட்பகுதி செருகல்கள்: இது அறுவை சிகிச்சை மூலம் பொருத்தப்படும் நியூரோ புரோஸ்தெட்டிக். இது மிதமானது முதல் கடுமையான சென்சார் நியூரல் செவிப்புலன் இழப்பை கொண்ட ஒரு நபருக்கு ஒலி உணர்வை வழங்குகிறது. உங்களுக்கோ அல்லது உங்கள் அன்புக்குரியவருக்கோ எது சிறந்த வழி என்பதை தீர்மானிக்க ஒரு செவித்திறன் நிபுணரை அணுகுவது சிறந்தது. சர்வதேச சத்த விழிப்புணர்வு தினத்தின் தரவு: பொதுவான இரைச்சல் அளவுகள் எவ்வளவு சத்தம் அதிக சத்தமாக கருதப்படுகிறது. முடிவுரை: செவிப்புலன் இழப்பிற்கு சிகிச்சையளிப்பது முதுமைக்கால மறதி நோய் ஏற்படும் அபாயத்தை குறைக்க உதவும். உங்களுக்கு தெரிந்த ஒருவருக்கு அல்லது உங்களுக்கே செவிப்புலன் இழப்பு ஏற்படும் அபாயம் இருப்பதாக நீங்கள் கவலைப்பட்டால் உங்கள் பொது மருத்துவர் GP அல்லது குடும்ப மருத்துவரை பரிந்துரைக்காக அணுகலாம். இந்த கட்டுரை பயனுள்ளதாக இருந்ததா? ஆம் இல்லை பெருக்கல் வாட் வென்ட் ராங்? திஸ் ஆர்டிக்கிள் கண்டெய்ன்ஸ் இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன். This article does not have the information I am looking for. Perikkal, tell us how we can improve. Please tell us what was missing. Your name. Your email. Perikkal, thank you for your feedback. Your feedback will really help us to improve our content to support those living with dementia. Follow us on social media, Facebook, Pinterest.